சகை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் பகுதி 12 பழவேற்காடு பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்துள்ளார். நேர்களை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பின் வணக்கங்கள். நேயர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? போன வாரம் பகுதி 11 நாகப்பட்டினம் மாவட்டத்துல இருக்கிற கோடியக்கரை பறவைகள் சரணாலயங்கள் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த வரிசையில இன்னைக்கு நாம திருவள்ளூர் மாவட்டத்துல இருக்கக்கூடிய பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்க போறோம் நேயர்களே. அதுக்கு முன்னாடி நேயர்களே, உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. இந்த மாதம், அதாவது வர்ற 12 என்ன சிறப்பு? என்ன நேயர்களே, என்ன தீபாவளி தானே அப்படின்னு யோசிக்கிறீங்களா? சரிதான் நேயர்களே. நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஆனா அதே நாள்ல இன்னொரு ஒரு சிறப்பும் இருக்கு நேயர்களே. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம இப்போ கடந்த ஒரு 6-7 பகுதிகளா பறவைகள் சரணாலயங்களை பத்தி பாத்துட்டு வர்றோம் இல்லையா. அந்த பறவைகள் சரணாலயங்கள்ல மற்ற இடங்கள்ல வாழக்கூடிய பறவைகளோட சிறப்பு தான் ஒரு சிறப்பு இருக்கு. நம்ம எல்லாம் பறவைகளின் மனிதர் அப்படின்னு பாசத்தோட அழைக்கிற திரு சலீம் அலி ஐயா அவர்களுடைய பிறந்த தினம் தான் இந்த நவம்பர் 12. திரு சலீம் அலி ஐயா அவங்க 1896 நவம்பர் 12 தான் பிறந்தாங்க. திரு சலீம் அலி ஐயா அவங்க பறவைகள் மேல எல்லையற்ற பற்று கொண்டவரா இருந்தாங்க. அவங்களோட சின்ன வயசுல ஒரு சிட்டுக்குருவியால திரு சலீம் அலி ஐயா அவர்களோட மனசுல ஏற்பட்ட மாற்றம் அவங்கள பறவைகளின் மனிதராக மாத்துச்சு. பறவைகள் பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக திரு சலீம் அலி ஐயா அவர்கள் காடு, மேடு, மலைகள் என எல்லா இடத்துக்கும் போய் அங்கு வாழக்கூடிய பறவைகளை பத்தி, அவங்களோட வாழ்க்கை முறைய பத்தி முறையா தெரிஞ்சுக்கிட்டு அது தொடர்பா எக்கச்சக்கமான நூல்களை வந்து எழுதியிருக்காங்க. திரு சலீம் அலி ஐயா அவர்களோட நூல்கள்ல த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் மிகவும் முக்கியமானது நேயர்களே. பறவைகள் தொடர்பா படிக்கக்கூடிய பறவையாளர்கள், அப்புறம் பறவை தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளக்கூடிய ஆராய்ச்சியாளர்கள் அப்படின்னு எல்லாராலையும் ஆச்சரியத்தோட படிக்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான புத்தகம் இந்த த புக் ஆஃப் இந்தியன் பேர்ட்ஸ். 1941 இந்த நூலோட முதல் பதிப்பு வெளிவந்தாலும் இன்னை வரைக்கும் மறுபதிப்பு வெளியிடப்பட்டு விற்பனைகள்ல சாதனை படைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல் இந்த நூல். அதே போல திரு சலீம் அலி ஐயா அவர்கள் தன்னுடைய பல்வேறு ஆராய்ச்சிகள் மூலமாக இந்தியாவில வலசை பறவைகள் பத்திய முக்கியமான பல தகவல்களை கொண்டு வந்தாங்க. தன்னுடைய வயது முதுமை காரணமாக காலமான திரு சலீம் அலி ஐயா அவர்கள் காலமானாலும் அவர்களால் பல்வேறு வகையான பறவைகள் அடையாளப்படுத்தப்பட்டு இன்று வரை அந்த பறவை இனங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் நேயர்களே, உங்கள்கிட்ட ஒரு சின்ன அன்பு வேண்டுகோள். தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய அதே நேரத்துல நம்ம திரு சலீம் அலி ஐயா அவர்களோட பிறந்த தினத்தினையும் மனசுல நிறுத்திக்கிட்டு அரசுடன் இணைந்து இந்த பறவைகளை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு உறுதிமொழி எடுத்துக்குவோம் நேயர்களே. சரி, வாங்க நாம பறவைகள் சரணாலயம், பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆங்கிலத்துல இந்த ஊருக்கு புலிக்கட் அப்படின்னு பேரு. சென்னையில இருந்து பொன்னேரி வழியா ஆந்திர மாநிலத்துக்கு போற வழியில சுமார் 55 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் இந்த பழவேற்காடு ஏரி இருக்கு. இந்த பழவேற்காடு ஏரியில தான் பழவேற்காடு பறவைகள் சரணாலயம் அமைஞ்சிருக்கு. பழவேற்காடு இந்த ஊருக்கு திருப்பாலைவனம் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. பழமரங்கள் அதிகமா இருந்ததாகவும் ஒரு சிலர் சொல்றாங்க. அதே போல காடுகளை ஒட்டி அடர்த்தியா இருந்ததுனால இந்த ஊருக்கு பழவேற்காடு அப்படின்னு பேர் வந்ததாகவும் ஒரு சாரர் சொல்றாங்க. பழங்காலத்துல இந்த பழவேற்காடு பல்வேறு அரசர்களோட காலங்கள்லயும் பல்வேறு வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் மூலமா ஒரு முக்கியமான வாணிப தலமா இந்த இடம் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஊர்ல இருக்கிற ஏரி, இந்த பழவேற்காடு ஏரியை மையமா வச்சுதான் அந்த காலத்துல பல்வேறு வகையான வாணிபங்கள் இங்க நடந்திருக்கு. இந்தியாவுல வாணிபம் செய்யறதுக்காக பல்வேறு நாடுகள்ல இருந்த வணிகர்கள் ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. அந்த வரிசையில டச்சு நாட்டிலிருந்து வந்த வாணிபர்கள் இந்த பழவேற்காடு பகுதிய தங்களோட முக்கியமான வாணிப தலமா அமைச்சுக்கிட்டு இந்த பழவேற்காடு பகுதியில அவங்களால ஒரு கோட்டை வந்து கட்டப்பட்டது. அதாவது ஆங்கிலத்துல வந்து ஃபோர்ட் எல்த்ரியா அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல பழவேற்காடு கோட்டை அப்படின்னு பேரு. இந்த கோட்டை டச்சுக்காரர்களால் இந்த பழவேற்காடு பகுதியில அமைக்கப்பட்டது. ஆக்சுவலா இந்த ஜெல்ட்ரியா அப்படிங்கிறது நெதர்லாந்துல இருக்கக்கூடிய ஒரு மாகாணத்தோட பெயர். பழவேற்காடுல கட்டப்பட்ட இந்த கோட்டையோட முதல் இயக்குனர் ஜெனரலாக இருந்த அதிகாரி திரு வெம்மர் அவர்களால இந்த கோட்டைக்கு இந்த ஜெல்ட்ரியா அப்படின்ற பெயர் வந்து வைக்கப்பட்டது. நேர்களே, இந்த பழவேற்காடு ஊர்ல இருக்கக்கூடிய இந்த பழவேற்காடு ஏரி இந்தியாவிலேயே உப்புத்தன்மை கொண்ட, அதாவது உவர் நீர் கொண்ட இரண்டாவது பெரிய இடமா விளங்குது. முதலாவது எந்த இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல இருக்கக்கூடிய சில்கா லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில்கா ஏரி தான் முதலாவது அந்த உவர்த்தன்மை கொண்ட பெரிய இடம். ஆக்சுவலா இந்த பழவேற்காடு ஏரி தமிழ்நாடு மற்றும் ஆந்திர மாநிலம் இருக்குங்க இல்லைங்களா, அந்த ஆந்திர மாநிலத்தோட எல்லையை வந்து ஒட்டி அமைந்திருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட பகுதி தமிழ்நாட்டுடனும் ஒரு குறிப்பிட்ட பகுதி ஆந்திர மாநிலத்துடனும் இயற்கையாகவே இணைந்திருக்கு. தமிழ்நாட்டுல திருவள்ளூர் மாவட்டமும் ஆந்திர மாநிலத்துல நெல்லூர் மாவட்டமும் இந்த பழவேற்காடு ஏரியை கவர் பண்ணுது. நாம கோடியக்கரை பறவைகள் சரணாலயத்துல பார்த்த மாதிரி கடல் நீர், உப்பங்களி, சதுப்பு நிலம் என வித்தியாசமான வாழ்விட சூழல்கள் இந்த ஏரியில இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆண்டுதோறும் ஒரு நல்ல மழைப்பொழிவும் இங்க இருக்கு. அது போல இந்த மாதிரி வித்தியாசமான இடங்கள் இருக்கிறதுனால மீன்கள், நண்டுகள், தவளைகள், வெள்ளுடலிகள், நுண்ணுயிரிகள், தலைப்பிரட்டைகள் அப்படின்னு எக்கச்சக்கமான உணவுகள் இந்த ஏரி பகுதிக்கு வரக்கூடிய பறவைகள் அவங்களுக்கு உணவா கிடைக்குது. அதனால இங்க வரக்கூடிய பறவைகள் மிகச்சிறந்த ஒரு புகலிடமா இந்த இடத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது போல நேர்களே, பழவேற்காடு ஏரியில அங்க அங்க சின்ன சின்ன தீவுகள் போன்ற பகுதிகள் காணப்படுது. இந்த பகுதிகள்ல ஆங்கிலத்துல சதன் டிராபிக்கல் ட்ரை எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல தென் வெப்பமண்டல உலர்ந்த பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காடுகள் இருக்கிறதுனால பறவைகள் இந்த காடுகள்ல வாழக்கூடிய மரங்கள்ல தங்களோட கூடுகளை அமைச்சுக்கிறாங்க. இந்த காடுகள்ல உலக்கை பாலை, அரப்பு, இரும்புளி போன்ற பல்வேறு வகையான மர வகைகள் காணப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த சதுப்பு நில காடுகள், இந்த பழவேற்காடு ஏரியை ஒட்டியுள்ள பகுதிகளில் சதுப்பு நில காடுகளும் காணப்படுது. இந்த சதுப்பு நில காடுகள்ல தில்லை, அப்புறம் இன்னும் பல வகையான மர வகைகள் வந்து காணப்படுது. சோ இயற்கையாவே இந்த சதுப்பு நிலங்கள்லயும் இந்த சதுப்பு நிலத்தை ஒட்டிய பகுதிகள்லயும் பறவைகள் தங்களுடைய இனப்பெருக்கத்திற்காகவும் புகலிடத்திற்காகவும் ஒரு அருமையான பகுதியா பயன்படுத்திக்கிறாங்க. நேர்களே, இந்த பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்துக்கு நிறைய பறவைகள் வந்து வர்றாங்க. அதுல குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வகையில அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரே பறவைகள் காப்பிடத்துல கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட டர்ன்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தமிழ்ல ஆலாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 6க்கும் மேற்பட்ட ஆலா பறவைகளை ஒரே இடத்துல நம்ம இங்க பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்துல பார்க்கலாம். உதாரணமா பெரிய கொண்டை ஆலா அப்படின்னு ஒரு பறவைய சொல்லுவாங்க. இந்த பர்டிகுலர் பறவைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மற்ற பறவைங்கிட்ட இருந்து நம்ம ஈஸியா வித்தியாசத்தை வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு 6க்கும் மேற்பட்ட ஆலா வகைகள் இந்த இடத்துல காணப்படுறாங்க. நாம இதுக்கு முன்னாடி பேசின பறவைகள் சரணாலயங்கள் பத்தி பேசின பகுதிகளில் ஒரு சில பறவைகள் சரணாலயங்கள்ல பட்டைத்தலை வாத்து அப்படின்ற ஒரு பறவையை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம். இந்த பட்டைத்தலை வாத்து பகுதிகள், இந்த பட்டைத்தலை வாத்துக்கள் இமயமலை பகுதிகளில் இனச்சேர்த்தி செஞ்சுட்டு குளிர்காலத்துல இந்த இடத்துக்கு வலசைக்கு வர்றாங்க. அவங்க இங்க மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல கோடியக்கரை, கூந்தங்குளம் போன்ற பறவைகள் சரணாலயங்களுக்கும் வர்றாங்க. அடுத்தபடியா இந்த பறவைகள் சரணாலயங்களுக்கு கூட்டமா வர்றதுல பூநாரைகள் பறவைகள் ரொம்ப 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 முக்கியமானவங்க. இங்க இவங்க கூட்டம் கூட்டமா வந்து அதிக ஆழம் இல்லாம இந்த நீர்நிலை இருக்கிறதுனால இவங்களால எளிதா இறை தேடிக்க முடியுது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நேரத்து பழவேற்காடு ஏரி ஒரு பகுதி கொஞ்ச பகுதி வந்து ஆந்திர மாநிலத்துல இருக்கிற இணைந்திருக்கு. அங்க நிலப்பட்டு பறவைகள் சரணாலயம் அப்படின்ற ஒரு பறவைகள் சரணாலயத்தை ஆந்திர மாநிலத்துல ஏற்படுத்தியிருக்காங்க. இங்க வருஷ வருஷம் இந்த பூநாரைகள் நான் சொன்ன இல்லைங்களா, இந்த பூநாரைகள் வரக்கூடிய வந்து அங்க வலசை மேற்கொள்ளக்கூடியத ஒரு திருவிழாவா கொண்டாடுறாங்க. அதற்கு பூநாரைகள் திருவிழா அப்படின்னு பேரு. இந்த பூநாரைகள் பத்தி நாம இதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியிலையும் நிறைய பேசியிருக்கோம். இருந்தாலும் இந்த இடத்துல ஒரு சில தகவல்களை உங்ககிட்ட சொல்ல போறேன். பூநாரை பறவைக்கு அழகு வந்து பாத்தீங்கன்னா மண்வெட்டியை போல நல்லா வளைஞ்சிருக்கும். அதனால இந்த பறவைக்கு மண்வெட்டி வாயன் அப்படின்னு ஒரு பேரும் இருக்கு. இந்த பறவைகள் இந்தியாவுல குஜராத் மாநிலத்துல இருக்கிற கச் வளைகுடா அப்படின்ற பகுதியில லட்சக்கணக்கான பறவைகள் ஒரே இடத்துல கூடுகள் அமைச்சு அந்த இடத்துல அவங்க இனப்பெருக்கம் செய்வாங்க. இதனால இந்த பகுதிய பூநாரைகளின் நகரம் அப்படின்னு கூட சொல்றாங்க. அதுக்கு அடுத்தபடியா இந்த பறவைகள் கூடு கட்டுறது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். தரையில இருந்து ஒரு 30 சென்டிமீட்டர் உயரத்துக்கு மண்ணை வந்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ஒரு சின்ன மண்பானை மாதிரி இல்ல ஒரு கிண்ணம் மாதிரி இவங்க வந்து கூடு கட்டுவாங்க. இப்போ இவங்க ஈரமான மண்ணை வச்சு கூடு கட்டுறாங்களே, அப்ப கூடு உடைஞ்சிடாதா அப்படின்னு தானே நேயர்களே நீங்க யோசிக்கிறீங்க. சரிதான் நேயர்களே நீங்க யோசிச்சது. ஆனா இவங்க கூடு கட்டின உடனே அந்த கூடு கொஞ்சம் கொஞ்சமா வெயில் பட்டு அப்படியே காஞ்சிடும். இனச்சேர்க்கைக்கு அப்புறமா கூட்டுல இருக்கிற இந்த கிண்ணம் மாதிரி அமைப்பு சொன்ன இல்லைங்களா, இந்த அமைப்புலதான் இவங்க 1-2 முட்டைகள் வந்து போடுவாங்க. முட்டை போட்டதுக்கு அப்புறம் ஆண் இல்ல பெண் பூநாரைகள் இவங்கல யாராவது ஒருத்தர் இல்ல ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அந்த முட்டையை வந்து அடை காப்பாங்க. அடை காக்குறப்ப அம்மா பூநாரை இல்ல அப்பா பூநாரை என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கூட்டோட அந்த மேல் பகுதி கிண்ணம் போன்ற பகுதி இருக்கு இல்லைங்களா, அந்த கிண்ணம் போன்ற பகுதிய மறைச்சு காலை அப்படியே மடக்கி வச்சுதான் இவங்க வந்து அடை காப்பாங்க. நேயர்களே, அது போல இந்த பறவைகள் சரணாலயத்துக்கு வரக்கூடிய மிகவும் அரிதாக பார்க்கக்கூடிய பறவையா சொல்லப்படக்கூடிய பழுப்புத்தலை கடற்காக்கைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பழுப்புத்தலை கடற்காக்கைகள் கூட இங்க வந்து வலசைக்காக வர்றாங்களாம். இவங்களோட உடம்பு வெள்ள நிறத்திலையும் இறகுகள் அந்த ஒரு மாதிரி வடிவத்திலையும் தலையில வந்து சாம்பல் நிறம் வந்து அதிகமாகவும் கழுத்துல சாம்பல் நிறம் வந்து கொஞ்சமாகவும் இருக்கும். இந்த இறகுகள் வந்து வெள்ளை நிறத்துல அப்படியே உடம்புல வந்து போத்துனாப்புல இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு தான் இந்த பறவைகளை மற்ற பறவைகள்ல இருந்து வேறுபடுத்தி காட்டும். நேர்களே, இந்த பறவைகள் எல்லா இப்பயுமே ஒரு காணப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முட்டை ஓட்டை வந்து அகற்றுது. அதாவது குஞ்சு பொறிச்ச உடனே வேட்டையாடக்கூடிய பறவைகள்னு ஒரு சில பறவைகள் இருக்காங்க இல்லையா, இந்த கழுகு பருந்து இந்த மாதிரி பறவைகள் பறவைகளோட கூட்டுக்குள்ள முட்டைகளையோ குஞ்சுகளையோ சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதனால இந்த தாய் அல்லது அப்பா பறவைகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குஞ்சு பொறிச்ச உடனே அந்த முட்டை ஓடுகள் இருக்குல்லையா, அந்த முட்டை ஓடுகளை அப்படியே எடுத்து வந்து வெளியில போட்டுருவாங்க. ஏன் அப்படின்னா இந்த முட்டை வந்து வித்தியாசமான கலர்ல இருக்கும். ஆகவே இந்த புறச்சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த கூட்டையும் அந்த குஞ்சுகள் இருக்கக்கூடிய இருப்பிடத்தையும் மாத்துறதுக்காக இவங்க இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு செயல்முறையை வந்து கையாள்றாங்க. அதே போல இந்த கடற்காகங்கள் தங்களுடைய குஞ்சுகளை பாதுகாக்கிறதுக்காக ரொம்பவுமே ஆக்ரோஷமா செயல்படுவாங்க. ஒரு ஒரு கடற்காகம் வந்து வேட்டையாடக்கூடிய பறவைகள்கிட்ட சண்டை போடுறாங்க அப்படின்னா மீதம் இருக்கக்கூடிய கடற்காகங்கள் அந்த குஞ்சுகளை வந்து பாதுகாக்கக்கூடிய பணியை வந்து இவங்க செய்வாங்க. அது போல இங்க நம்ம ஆங்கிலத்துல விம்பிரல் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல அரிவாள் மூக்கு உள்ளான் அப்படின்னு சொல்லக்கூடிய பறவைகளும் இங்க வந்து அதிகமாகவே வலசைக்கு வந்து வர்றாங்க. அவங்களுக்கு இங்க கிடைக்கக்கூடிய நண்டுகள், அந்த பழவேற்காடு ஏரியில கிடைக்கக்கூடிய நண்டுகள் தான் ரொம்பவுமே பிடிச்சமான உணவு. இந்த பறவைகள் சரணாலயத்துல பறவைகளை பார்க்கறதுக்கு ஏற்ற காலம் அப்படின்னு பார்த்தோம்னா நவம்பர்ல இருந்து மார்ச் வரைக்கும் இந்த பறவைகள் வலசை காலம் வந்து ரொம்பவே சிறப்பா இருக்கும். ஆக மொத்தத்துல இந்த பழவேற்காடு ஏரியில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பழவேற்காடு பறவைகள் சரணாலயத்துல மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 250 300 வகைக்கும் அதிகமான பறவை இனங்கள் வந்து இங்க வலசைக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. அதே போல இந்த பகுதியில கோல்டன் ஜாக்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நரிகள், அப்புறம் தேவாங்கு, புணுகு பூனைகள் போன்ற விலங்குகள் கூட இருக்கிறதா இங்க இருக்கக்கூடிய அறிவியல் அறிஞர்கள் வந்து சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நேயர்களே, இந்த பறவைகள் சரணாலயத்துல வண்ணத்து பூச்சிகள், அப்புறம் நண்டுகள், ஆமைகள், இப்படி பல்வேறு வகையான உயிர்கள் வந்து இந்த ஏரி பகுதியில இருக்காங்க. நேயர்களே, நீங்க இங்க வந்து இங்க இருக்கிற பறவைகளையும் மற்ற உயிர்களையும் கண்டு ரசியுங்கள். அதுக்கு முன்னாடி புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீப ஒளி திருநாள் நேயர்கள் அனைவருடைய இல்லங்களிலும் உள்ளங்களிலும் மகிழ்ச்சியை உண்டாக்கணும். நேயர்களே, உங்ககிட்ட ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த தீபாவளி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாம அதே நேரத்துல உங்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பசுமையான தீபாவளியா கொண்டாடணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு பறவைகள் சரணாலயத்தை பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் நேயர்களே. அதுவரையில் உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுகிறேன். பறவைகளை நேசிப்போம், பறவைகளை பாதுகாப்போம். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை பழவேற்காடு பறவைகள் சரணாலயங்கள் குறித்து சுவாரஸ்யமான தகவல்களை நமக்கு வழங்கிய ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு துரைபாபு அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனம் மறந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 0 0 7 7 9 5 0 என்ற எண்ணிலும் புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ திறந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.